हरि ओम அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த வகுப்புகள்ல பூத விவேகம் அப்படிங்கிற தலைப்புல கடந்த வகுப்புல ஒரு 88 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். அதுல இறுதியா 88வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க இந்த உலகம் வந்து மிகவும் திடமானது போல தெரியும், அப்படி உண்மை போல தோன்றினாலும் அது எல்லாம் குணங்களின் தொகுப்பு, அதற்கு பின்னால் சத்து மட்டும்தான் உண்மையில் இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பூத குணங்கள் அனைத்துமே மித்தியா. அப்ப எது இருக்கிறது? இருப்பு மாத்திரமே இருக்கிறது, சத்து மாத்திரமே இருக்கிறது அப்படின்ட்டு கடந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செஞ்சார். அதுல வந்து எல்லா பூதங்களையும் தனித்தனியா விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு பூதத்தும் எப்படி, அதனுடைய குணம் என்ன, அது எப்படி வேற பூதத்திலிருந்து வருது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் தெளிவா பார்த்துட்டோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு ஸ்லோகம் 89 பார்க்கலாம். பிருதக் கிருதாயாம் சத்தாயாம் பூமிர் மித்யா வசிஷ்யதே பூமேர் தசாம் சதோ நியூனம் பிரம்மாண்டம் பூமி மத்தியகம். இந்த 89வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பிரித்து அறிந்த பின்பு, எல்லாம் ஒவ்வொன்றாக நீக்கி சத்து மாத்திரமே இருக்கிறது என்று உறுதி செய்த பின்பு, இந்த பூமியை கூட நம்ம மித்தியை என்று ஒதுக்கிவிட்டோம். அப்போ பூமியை விட 1/10 மிக குறைவான பிரம்மாண்டம் பூமியின் உள்ளே தோன்றுகிறது அப்படின்ட்டு இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஒரு பிரம்மாண்டத்தை சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. பூமேர் தசாம்சதோ நியூனம் பிரம்மாண்டம் பூமி மத்தியகம் அப்படின்ட்டு அருமையான ஒரு விஷயத்த, பூமிக்குள்ள ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பூமிக்கு வெளியேதான பிரம்மாண்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ஒரு பூமிக்குள்ள ஒரு பிரம்மாண்டம் இருக்குங்கிறாரு அப்படின்னா அதையும் பார்ப்போம். இப்ப பூமியில் இருப்பை, அந்த பூமி தான் இருக்கிறது அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில், பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில ஒவ்வொன்றா பூதங்களுடைய மாற்றங்களை பார்த்து கடைசியில 5 குணபேதங்களோட பூமி இருக்கிறதையும், அந்த பூமியில நம்மெல்லாம் வாழ்வது போலவும் நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருந்தாலும், இப்ப இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்து விசாரம் பண்ணி பிரித்து அறிந்த பிறகு, இப்ப நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த பூமி என்பது ஒரு மித்யா தோற்றம் மட்டுமே அப்படின்னு ஒரு தெளிவு வந்துட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் மாத்திரமே இருக்கின்ற அந்த பூமிக்குள்ளே ஒரு பிரம்மாண்டம் தோன்றுகிறது, அது பூமியை விட 10 ஒரு அளவு குறைவாக இருப்பதாக சாஸ்திரம் விளக்குகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றாரா, இப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். அதனால பூமிக்குள்ள ஒரு பிரம்மாண்டம் அப்படின்ட்டு யோசிப்போம். இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகத்தினுடைய இறுதி நிலையை நெருங்குவதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க பூத விவேகம்ங்கிறது பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம விசாரணை பண்ணி பார்த்தப்போ சத்து மாத்திரமே இருக்கிறது, சத்து மட்டும்தான் உண்மை அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லா பூதங்களும் மித்தியா, அப்ப இங்க எது இருக்குது? சத்து மாத்திரமே இருக்கிறது. அப்ப நம்ம இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா, பூமி, பூமி நடத்துல இருக்கிற குணங்கள், அந்த குணங்களும் மித்தியா. அப்ப மிஞ்சுவது எது? சத்து மாத்திரமே. அப்ப இங்க பிரம்மாண்டம் அப்படின்னா அந்த பிரம்மாண்டம் என்ன? பிரம்மாண்டம் என்பது ஒரு பெரிய உண்மை போல தோன்றினாலும் அது கூட பூமிக்குள் தோன்றும் ஒரு மித்தியை தோற்றம் தான் என்பது மீண்டும் நிரூபணம் செய்ய போறாரு. அப்ப அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம என்ன விவேகத்தை அடைஞ்சோம் அப்படின்னா, இந்த உலகம் என்பது ஒரு மித்தியா அப்படிங்கிறதுக்கு தெளிவா முடிவு எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகம் அப்படின்னா உண்மை என்று நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள ஆழமா நம்ம ஊடுருவி விஷயங்களை உள்வாங்கி பார்த்த பிறகு, இங்க பஞ்சபூதங்களுமே மித்தியாங்கும் போது அப்புறம் அந்த படைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்போ இந்த ஒட்டுமொத்த ஜகத்தை மித்தியாதான் என்றது தெளிவுக்கு வந்துட்டோம். அதன் அடிப்படையில நமக்கு எது இருக்கிறது என்று விசாரணை செய்து பார்த்த பொழுது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்று முடிவு செய்து விட்டோம். கடைசியில் அந்த இருப்பு எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அது நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பில் தான் நான் இருப்பது எனக்கு அனுபவமாகுகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தையும் நம்ம கடந்த வகுப்புகள் மூலமா புரிய வச்சோம். அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த படைப்புல உலகம் மிக பெரியது போல தோன்றலாம், ஆனால் அது அனுபவத்தில் தோன்றும் ஒரு தோற்றம் மாத்திரமே. ஆகவே அதை மித்யா என்று புரிந்து கொண்டு அந்த உண்மை உம்மிடத்திலே தெளிவானால் அதை பற்றிய பயம் குறையும் என்று இங்கு சாதகனுக்கான உபதேச குறிப்பில் சொல்லப்படுகிறது. அப்போ அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த உலகம் வந்து உண்மையாக இருக்குதுங்கிறதுனால தான் நமக்கு பதட்டம் பயம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சேருது. இப்போ விசாரித்து பார்த்து இதெல்லாம் தோற்றம் தான் புரிஞ்சிட்டா படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் லைஃபை. அது எப்படி அது அது அந்த அந்த சீன் வருதோ அந்த சீன் அப்படி நடக்கட்டுமே, அதில் நாம் என்ன போய் மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. எடுக்கப்பட்ட படம், எடுக்கப்பட்ட படத்தில் டைரக்டர் எப்படி படம் எடுத்தாரோ அந்த படத்தை அப்படியே பார்க்கறது தான் நம்ம போயிருக்கிறோம். நம்ம போய் படத்தில் சீனை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த படத்தினுடைய தொடக்கம் என்ன, அந்த படத்தினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட படம். அது மாதிரி இங்கே வாழ்க்கையும் எடுக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறதுனால அது அது அப்படியே நடக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த புரிதல் வந்து ஞானியின் இடத்துல வந்ததுனால அவன் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. அவன் எப்படி பார்க்குறான்னா, ஞானிக்கிட்டு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளியிருக்கிற விஷயத்தை மட்டும் அவன் படமாக பார்க்கறதில்ல, தன்னுடைய வாழ்க்கையே படமாக பார்ப்பான். ஏன்னா ஏன் அப்படின்னா, இப்போ வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிற படம் தான் உண்மையா, அப்போ நான் யார் அப்படிங்கிறதையும் இல்லை. நானுங்கிறது இந்த உடலே இல்லை மனசே இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால இதுவும் படத்தில் ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம். அப்போ இந்த பாடி மைண்டுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அதை அழகாக செய்யுது இல்லை, செய்யட்டுமே. அதுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதை அழகாக செய்கிறத இவன் ரசிப்பான். பார்த்து ஒவ்வொரு சீன் பை சீன் இது இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கு, அழகாக வாழுது, நல்லா நடிக்குது அப்படின்னு ஒவ்வொரு ரோலையும் அவன் அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப திறமையாகவும் செய்வான். அப்படி தான் ஞானிகள் எல்லாம் வாழ்கிறாங்க. ஞானிகளுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்லேருந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன ரோல் வேணால் எடுத்துருக்கலாம். அவங்க ஒரு அப்பாவாக ரோல் எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு மனைவியாக ரோல் எடுத்திருக்கலாம், இல்லை ஒரு மகனாக ரோல் எடுத்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரோல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். அந்த ரோலில் நம்ம ரொம்ப சிறப்பாக செய்கிறதுல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்ட்டு அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஞானியினுடைய நிலைப்பாடு என்று இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் புரிய வைக்கிறாரு. அப்புறம் பிரம்மாண்டம் வந்து இந்த பூமியில் இருக்குன்னு சொல்கிறாரு, அது என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலையும் தெரிய வரும். ஸ்லோகம் 90. பிரம்மாண்ட மத்தியே திஷ்டந்தி புவனானி சதுர்த்தச புவனேசு வசந்தியேசு பிராணி தேகா யதா யதம். இந்த 90 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்லோகம் பிரம்மாண்டத்தின் நடுவில் 14 உலகங்கள் உள்ளன. அந்த உலகங்களில் அவற்றுக்கு ஏற்றபடி பல்வேறு உயிர்களின் உடல்கள் வாழ்கின்றன அப்படின்ட்டு இங்கே 90 ஸ்லோகத்தில், இப்போ இந்த பஞ்சபூத படைப்பில் பூமியோட நிறுத்தாமல் இந்த பூமியின் இருக்கிற படைப்பின் அம்சங்களையும் இந்த ஸ்லோகத்தில் விளக்குறார். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பூத விவேகத்தில் இப்போ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா, ஆகாச பூதம், காற்று பூதம்ட்டு, அப்புறம் எல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று வந்ததுன்னு சொன்னார், பஞ்சீகரணம் நடந்ததுன்னு சொன்னார், அப்புறம் அந்த பூதத்தினுடைய குணங்களை சொன்னார், எல்லாமே ஓகே. கடைசியாக ஒன்று சொன்னார், இந்த பூதம் எல்லாம் மித்தியான்ட்டார், அதாவது எதுவுமே உண்மை இல்லை, ஒரு தோற்றம்ட்டார். அப்போ தோற்றம்னு சொன்னவர் அதோடு நிறுத்திருக்கிறாமல்ல, இந்த பூமியும் தோற்றம் என்று அதோடு நிறுத்தி இருக்க வேண்டியது தானே, திருப்பி ஏன் பூமியிலிருந்து பிரம்மாண்டம் ஒன்று பூமிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இப்போ நம்மளை மாதிரி சாதகர்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். அப்போ அதனால் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாண்டத்தின் நடுவில் 14 உலகங்கள் உள்ளன, அந்த உலகங்களில் அவற்றவற்றுக்கு ஏற்றபடி பல்வேறு உயிர்களின் உடல்கள் வாழ்கின்றன அப்படின்ட்டு இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுறாரு. அப்போ இங்கே பிரம்மாண்டம் ஒரு பெரிய உலக அமைப்பு, உள்ளே 14 உலகங்கள் உள்ளன, அந்த உலகங்கள் ஒவ்வொன்றிலும் அவற்றிற்கு ஏற்றபடி பல்வேறு உயிர்கள் உடல்கள் வாழ்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 7-14 லோகங்கள் நம்ம ஏற்கனவே புராணங்களில் படிச்சிருக்கோம், பொதுவாக ஆன்மீகத்தில் வர்ற எல்லாருக்குமே தெரியும். மேலே 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள். அப்போ மேல் உலகங்களை வந்து சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், சொர்க்கலோகம், புவர்லோகம், பூலோகம் அப்படின்ட்டு இங்கே 7 உலகங்கள் மேலே பார்க்குறோம். மேல்னா எப்படி, பூலோகத்திலிருந்து தொடங்கணும். இப்போ பூலோகத்திலிருந்து தொடங்கி பூலோகம், புவர்லோகம், சொர்க்கம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அப்போ இது மாதிரி 7 உலகங்கள் பூமிக்கு மேலே. அப்போ பூமிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாதாளம், இது மாதிரி ஒரு 7 உலகங்கள் கீழே இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து 7-14 லோகங்கள் அப்படின்னு இங்கே சாஸ்திரம் பேசும், புராணங்கள் பேசும். இப்போ நாம் இதை வந்து ரொம்ப வேதாந்தத்தினுடைய அடிப்படையில் ஆழ்ந்து பார்த்தோம்னா, இந்த லோகங்கள் எல்லாம் எப்படின்னா, மனித படைப்பின் மனோபாவத்துக்கேற்ற உடல் அமைப்பின் வாழ்க்கை முறை. எப்படி 14 லோகங்களை நாம் இங்க தீர்மானிக்கணும், அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான பொருள்ல நீங்க இந்த 14 லோகங்களை எப்படி பார்க்கணும்னா, இப்ப பாதாள லோகம் இருக்கு அப்படின்னா, இப்ப பூமிக்கு அடியில இருக்கு பாதாள லோகம். இப்ப அந்த பாதாள லோகத்துக்குள்ள என்னென்ன இருக்கும், பூச்சிகள் இருக்கும், பாம்பு, பல்லி, அதாவது பூமிக்கு அடியில வாழுகின்ற உயிரினங்கள். அப்ப அந்த உயிரினங்களே பாத்தீங்கன்னா, பூமிக்கு கீழே நிறைய பகுதிகள் இருக்கு. பூமியில பாதாள லோகம் அப்படின்னா வெறும் பாதாளம் மட்டும் இல்லை, ரசாதல, மகாதல, தலாதல, சுதல, விதல, அதல அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அப்ப அதுல அந்தந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு உயிரினங்கள் வாழும். இப்ப பாம்புக்கு வந்து தனியா பாதாள லோகத்துல இருப்பிடம் இல்லை, அது என்ன பண்ணும், கரையானுடைய இருப்பிடத்தை தான் ஆக்கிரமம் பண்ணிக்கும். கரையான் வந்து புத்து கட்டும், கரையான் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற மண்ணை பூரா வெளியே கொண்டு வந்து பெரிய ஒரு புத்து மாதிரி கட்டிட்டு பூமிக்கு அடியில போய் வாழ்க்கையை வாழும். கரையான் அப்படிங்கிற ஒரு உயிரினம், எறும்பு மாதிரி அது ஒரு உயிரினம். ஆனா அந்த பாம்பு என்ன பண்ணும், தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த கரையானையே உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவராசியா பாம்பு இருக்கிறதுனால, அது திடீர்னு என்ன பண்ணும், கரையான் புத்துக்குள்ள போய் பூந்து கரையான பூரா சாப்பிட்டுட்டு கரையான் புத்துக்குள்ளேயே படுத்துக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். அந்த புத்தும் கொஞ்சம் சிலு சிலுன்ட்டு கரையான் என்ன பண்ணும், காரம் மாதிரி பூசி வச்சிருக்கும், மண்ணு சரிஞ்சு விழாத மாதிரி. ஏன்னா கரையானுடைய புத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு குயவன் வந்து பானை செஞ்ச மாதிரி அழகா அப்படியே வடிவமைச்சிருக்கும், கொஞ்சம் கெட்டித்தன்மையில அதனுடைய உமிழ் நீரை வச்சு அழகா கட்டியிருக்கும். அப்ப அது மாதிரி பூமிக்கு அடியிலையும் அதை நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா, ஒரு லேயர் போட்டு வச்சிருக்கோம், மண் சரிஞ்சு அது மேல விழாத மாதிரி ஒரு பெரிய குழி, மண்ணை பூரா வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பெரிய குழிக்குள்ள ஒரு லேயர் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க விவசாய வேலை பண்ணும்போது பார்க்கலாம், நான்லாம் பார்த்துருக்கிறேன். நல்லா விவசாய வேலை பண்ணி பறிச்சு தோண்டும் போது, தோண்டி போட்டோம்னா உள்ள கரையான் இடம் இருக்கும், கரையான் வாழ்ந்த இடம், அது பார்த்தீங்கன்னா அழகா ஒரு லேயர் போட்டிருக்கும், பானைக்குள்ள மூழ்கி வச்ச மாதிரி மூழ்கி வச்சிருக்கும், மண்ணு பூரா அப்படியே சைனிங்கா நைஸா இருக்கும், அதுக்குள்ள அது குடும்பம் நடத்திருக்கு, அதுக்கு மேலதான் அது புத்த கட்டி வச்சிருக்கும். அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, அதாவது வாழ்க்கையை வாழ்வதற்கான உயிரினங்களுக்கான இடம் இங்கே பூமியில இருக்கு. அது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பூமிக்கு மேல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, இந்த பூமிக்கு கீழேயும் இன்னும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன, அவைகள் தகுந்த உடலுக்கேற்ற வாழ்க்கை அவைகள் வாழ்கின்றன அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. ஏன் அதை சொல்றணும், இது எல்லாமே மித்தியா தானே, எல்லாம் மித்தியாதான், ஆனா கர்மாவின் அடிப்படையில உடல் மாறும்போது வாழ்க்கை மாறுது. அந்த வாழ்க்கையில இப்படி பாதாள லோகத்துல, ரசாதலத்துல, இதல்ல அதல்லத்துல எல்லாம் வாழ்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி பூமிக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பூலோகம் இருக்கு, நாம வாழ்ற இந்த பூ உலகம் பூமி, இதுல பொருலோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்ங்கிற லெவல்ல போகணும். அப்ப இங்க அந்த மாதிரி லோகங்கள்லாம் இருக்கா பூமிக்கு மேலன்னா, இருக்கு. அது எப்படின்னா, அவரவர்கள் வாழ்கின்ற மனோபாவத்தை பொறுத்து வாழ்க்கை இருக்கு. இப்ப கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு வந்து மனோபாவம் பெருசா மாற்றம் அடைய வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, அதுங்கெல்லாம் வந்து குறுகிய மனப்பான்மையினால கீழ் பிறவி எடுத்துக்கிச்சிங்க. இந்த 14 லோகங்களுடைய தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ங்கிறதுனாலதான் வித்யாரண்யரும் பேசுறாரு, இப்ப நானும் அதை எடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி 88 ஸ்லோகத்தோட 90 தாண்டி போயிருக்கலாம். அதை நான் இந்த இடத்துல நிறுத்தினது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 14 லோகங்களும் மித்தியாதான். எப்ப மித்தியா, தன்னை ஞானி என்று உணர்ந்தவனுக்கு தான் மித்தியா, அஜ்ஞானியா வாழ்றவனுக்கு வாழ்க்கை இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில சாதாரண பூ உலகில் ஒரு சராசரி மனிதனாக வாழ்கிறானா, இல்ல சொர்க்கம் போன்ற ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறானா, இல்ல இன்னும் அவன் தவம் பண்ணக்கூடிய ஞானி மாதிரி தபோ லோகத்துல வாழ்றானா, இல்ல சத்திய லோகம்ங்கிற ஒரு அமைதியும் ஒரு உண்மையும் நிறைந்த ஆனந்த உலகில் வாழ்கிறானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது எல்லாமே அவரவர்களுடைய மனோபாவம் தான். இப்போ இந்த பூமியில ஏகப்பட்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள். இப்போ மனிதர்களுடைய மனோபாவம் தான் இங்க வந்து படைப்பின் உயிர் பரிமாணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், படைப்பினுடைய அம்சங்கள்ல 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட மனிதன் தான் தன்னுடைய மனோபாவத்தையும் பகுத்தறிவை பயன்படுத்தி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப அப்படி மாற்றிக்கொள்கின்ற வாழ்க்கை முறையில எது நித்தியம் எது அநித்தியம் என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கலாம். மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா மிருகத்துக்கு வந்து 5 அறிவு இருக்கு, புலன்கள் இருக்கு, நம்மள மாதிரியே கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்ட்டு. ஆனா பகுத்தறியும் பரிமாணம் அதுக்கு வராததுனால அது தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு மாடு நீங்க வளர்த்துறீங்கன்னா, மாடு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்குண்டான ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ முடியும். ஒரு நாயை நீங்க வளர்த்துறீங்கன்னா, அந்த நாயை உங்க வீட்டுக்குண்டான அடிமை வாழ்க்கை தான் நீங்க வாழ வைக்க முடியும். அந்த நாய்க்கு வந்து என்னைக்கும் ஃப்ரீவில் கிடைக்காது. ஒரு நாய் வந்து நீங்க நல்லா என்னதான் சொகுசா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணக்கார வீட்டிலலாம் நாயை பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சி கொஞ்சி தூக்கி பெட்டு மேலே வச்சிருப்பாங்க, அவங்க படுக்கிற பெட்டு மேலேயே போட்டு அதை கொஞ்சுவாங்க, அப்புறம் அதை முடியெல்லாம் வாரி விட்டு அதுக்கு அழகா ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, என்ன சுகம் அந்த நாய்க்கு கிடைச்சாலும் அது எங்கேயாவது போயிட்டு வரட்டுமான்னு கேட்டால் வீட்டில் அனுப்புவாங்களா? அந்த நாய் வந்து எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் தேவைப்படுதுங்க, எவ்வளோ நேரம் தான் உங்கள் பெட்டு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், உங்களையே உங்கள் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு உங்கள் பின்னாடியே சுற்றுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஒரு சேஞ்சுக்கு நான் எங்கள் ஆளெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன், என்னுடைய குரூப் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, போய் நான் வெளியே அவங்களோட வாழ்ந்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டால் இந்த வீட்டுக்கார அம்மா வந்து வெரி குட் நீ போயிட்டு வா உங்கள் ஆட்களோட பழகிட்டுவான்னு அனுப்புவாங்களா? அப்படி அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த சுதந்திரம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஐந்து அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகளுக்கு வாழ்க்கை எவ்வளோ சொகுசாக அமைஞ்சாலும் ஃப்ரீவில் கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நம்ம இடத்துல ஆறாம் அறிவு பரிமாணத்தில் பகுத்தறிவு இருக்கிறதுனால நம்ம இடத்துல ஃப்ரீவில் இருக்கு. எப்படின்னா, இப்போ நீங்கள் வாழும் காலத்திலேயே நீங்கள் சிறு வயசில் அம்மா அப்பாவை கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்களா, அது எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரைக்கும் தான். அப்புறம் அம்மா அப்பாவையே மீற ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் வேலையை பாருமா நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பாருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பாவை வந்து டாமினேட் பண்ணுவோம். நீ ஒன்றும் எனக்கு பண்ண வேண்டாம் விட, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அம்மாவும் சரி அவன் பையன் பெரியவன் ஆகிட்டு அவனே பார்த்துக்குவான்னு விட்டு கொடுத்துருவாங்க. அப்போ நம்முடைய சுதந்திரத்தை நம்ம உரிமையாக கேட்டு பெறுவோம். அப்போ வந்து நம்மளை யாரும் தடுக்க முடியாது, அது அம்மா அப்பாவும் தடுக்க முடியாது. ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலில் வாதியார் என்ன பண்ணுவார், நம்மளை தட்டி கிட்டி மிரட்டி கிரட்டி ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண சொல்வார். நம்ம போவோம், அந்த வாதியார் கட்டுப்பட்டு கொஞ்ச நாள் இருப்போம், ஆனால் நமக்கு புரியாது, அதாவது எதுக்கு இவர் நம்மளை போய் கட்டுப்படுத்துறாரு, நான் ஜாலியாக விளையாடணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் என்னை போட்டு அறுத்துக்கிட்டு கிளாஸ் எடுத்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கட் அடிச்சுக்கிட்டு வெளியே போகிற பசங்க, ஸ்கூலுக்கே போகாமல் கட் அடிக்கிறவங்க, ஸ்கூலுக்கே போகாமல் நின்று போகிறவங்க, இவங்கெல்லாம் எப்படி? அவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஆகிறாங்க. வாழ்க்கையில் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் சுதந்திரமாக வாழ வந்தவன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்கூலுக்கே போகாமல் கட் அடிச்சுட்டு வெளியே போகிறவங்கெல்லாம் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு விரும்புகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீடம் எல்லா விஷயத்திலும் இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் கட்டடிச்சுக்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணத்தில் இப்போ நம்ம மேற்கொண்டு இந்த பூ உலகத்தை கடந்து சொர்க்கம்ங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த பூமியில் சொர்க்கம்ங்கிறது வேற எங்கேயோ இல்லை, சொர்க்கம்ங்கிறது ஆனந்த வாழ்க்கை. அது எங்கே இருக்குது? அமெரிக்கா இப்போ பெரிய பெரிய நாடுகள்லாம் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ மேல் உலகத்தில் இல்லை. அவங்க போனீங்கன்னா அமெரிக்காலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய நாடுகளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பணக்காரங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பெரிய பங்களா, முன்னாடி கார்டன் இருக்கும், ரெண்டு மூணு கார் நிற்கும், ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக வில்லாஸ் டைப்பில் இருக்கும், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வீடு தேடி வரும், அவங்களுக்கு வெளியே போனால் கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்படியே ஒரு சொகுசான வாழ்க்கை. உள்ள வீட்டுக்குள்ளே போனால் ஏசி, அந்த என்ன சௌரியம் வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவை அத்தனையும் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த வாழ்க்கை தானே நமக்கு சொர்க்க வாழ்க்கை, அதாவது எதுவுமே நமக்கு கிடைக்கலங்கிறது தான் ஏக்கமான வாழ்க்கை. எல்லாமே கிடைக்குதுன்னா அது சொர்க்க வாழ்க்கை இல்லையா? அப்போ இந்த சொர்க்க வாழ்க்கையில் எல்லாமே அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். இப்போ அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமும் வேற, ஒரு ஆண் வந்து பல பெண்கிட்ட போகலாம், ஒரு பெண் பல ஆண்கிட்ட போகலாங்கிற அளவுக்கெல்லாம் சில கலாச்சார சீர்கேடுகளை பார்க்குறோம். ஆனால் அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் சீர்கேடாக நம்ம பார்க்குறோம், அந்த நாட்டில் அது கலாச்சாரமாகவே இருக்குது. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதை ஒரு ஃப்ரீவில்லாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுலேயும் சுதந்திரம் பார்த்தீங்களா? அப்போ இதுதான் சொர்க்கம்ங்கிறேன் நான். அதாவது சொர்க்கம்னா இப்போ இங்கேருந்து ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனால் ரொம்ப ஊர்வசி மேனகாலாம் இருக்கிறா, டான்ஸ் ஆடலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், ஏன்னா இங்கே வீட்டில் தான் பொண்டாட்டிக்கிட்ட டான்ஸ் ஆட முடியல, அங்கே போனால் ரொம்ப ஊர்வசி கூட டான்ஸ் ஆடலாம்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அப்படி ஒரு லோகம் இல்லை உண்மையிலேயே, இங்கேயே பூமியிலேயே ரொம்ப ஊர்வசி கூட டான்ஸ் ஆடலாம். அந்த டான்ஸ் எங்கன்னா, நீங்கள் அமெரிக்கா மாதிரி இப்போ இடங்களில் போனால் பார்ட்டி எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பார்ட்டி இருக்குது, அங்கே பெரிய பெரிய அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது, அந்த ஹோட்டல்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், லேடிஸுங்கெல்லாம் மேலே ஏறி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க, இவன் இங்கே லிக்யூர் பாட்டில் வச்சு உட்காந்துட்டு இருப்பான், இவனுக்கு போர் அடிச்சுன்னா எழுந்து போய் அந்த லேடியோட டான்ஸ் ஆடலாம், எப்படி ஒரு ஜாலி லைஃப் பாருங்கள். அங்கேயும் டான்ஸ் ஆடலாம், வந்து இங்கே தண்ணி அடிச்சுக்கலாம், அப்புறம் போய் அவனுக்கு அந்த ரிசார்ட்டில் படுத்துக்கலாம், எப்படி வேணால் அவன் அவன் லைஃபை என்ஜாய் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு பண மடங்கு பணம், வசதி வாய்ப்புகள், தேவையானதை அடையக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை. அப்போ இது எப்படிங்க கிடைச்சது? இதையே பூமியில் கிடைக்குது, இதையே பூமியில் சொர்க்கம்ங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. அப்போ அதை வாழ்கிறதுக்கு உரிமை யார் இடத்துல இருக்குது? நம்ம இடத்துலே தான் இருக்குது, வேறு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, நாம் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா வாழலாம். அப்போ அது மாதிரி மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படிங்கிற லோகங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டி ஆன்மீக வாழ்க்கையில் மேல்நிலைக்கு போகிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தபோலோகத்திலையும் சத்தியலோகத்திலையும் நிறைவு செய்யப்படும். அப்போ தபோலோகம்ங்கிறது தவம் பண்ணக்கூடிய இடம், அதாவது இந்த பூமியை வந்து ஒரு அழகான நந்தவனமாக மாற்றி மனதளவில் நாம் இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை படித்து நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையே நாம் தபோ உலகமாக தபோலோகமாக மாற்றலாம். அப்போ இந்த தபோலோகத்துக்கு அப்புறம் சத்தியலோகம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியலோகம் தான் பிரம்மா, அங்கே தான் அடுத்தது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானங்கள்லாம் கிடைக்கும், பாடமெல்லாம் கிடைக்கும். அப்போ இங்கே போயிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் லெவல் எஜுகேஷன் சிஸ்டம், இந்த லெவல்ல வந்து என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதே பிரம்மாதான். ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே வேத பாடங்கள்ல படிக்கும் போது பிரம்மாவுடைய நிலை என்ன, அதாவது ஒரு வேள்விக்கே ஒருத்தர் தலைமை தாங்கன்னா அவர் பிரம்மா, அது மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு ஒருத்தர் தலைமை தாங்குறாருன்னா அவரும் பிரம்மா தான். அதாவது பிரம்மானா எல்லாருக்கும் தலையானவராக தலைமை பதவியில் இருப்பவராக இங்க வேதம் பார்க்கும், படைப்புக்கு காரணமானவரும் அவரே என்று பார்க்கும். அப்படிதான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம். அப்ப சத்திய லோகத்துல எவ்வளவு ஒரு ஆனந்த வாழ்க்கை இருக்கும், அங்க வந்து அமைதி, உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாமே, அதோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் அங்க சேர்க்க. இப்ப அந்த மாதிரி பாடங்கள்ல படிக்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லவர்களா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு, அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம், அப்ப அந்த வாழ்க்கையினுடைய ஆனந்தம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இதே பூமியில் இருக்கு. அது வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம், அந்த வேதாந்த வழியில வேத பாடங்கள்ல படிச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு அமைதியான ஆனந்த வாழ்க்கை, அது மாதிரி வாழ்றாங்க. இப்போ அதான் நான் சொன்னல, பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வாழக்கூடிய அந்த தவயோகிகள் எல்லாம் வாழக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வசிப்பிடமே நந்தவனம் மாதிரி இருக்கும். அவங்க வாழ்ற அந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிசார்ட் டைப்ல தனித்தனி வில்லாஸா இருக்கும். அங்கே அவங்க படுக்கிற கட்டிலும் வந்து காஸ்ட்லியான கட்டில படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இன்னைக்கு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் அந்த சொகுசு வாழ்க்கை கிடைச்சிரும், அந்த நிலைப்பாடு போக போக அப்படியெல்லாம் வாழ முடியும். ஆனா இது எல்லாமே நம்ம கையில இருக்கு, வெளியே எங்கேயும் இல்லை. ஃப்ரீ வில் உங்க கிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஃப்ரீ வில்லுக்கு தான் நம்ம இங்க வந்து நம்முடைய பிராரப்தத்துக்கு ஆகாமியத்துக்கும் சஞ்சிதத்துக்கும் உண்டான விளக்கங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வச்சேன். பிராரப்தம் என்பது கொண்டு வரப்பட்ட கர்மாவின் அடிப்படையில வாழ்க்கை கிடைச்சாலும் அதை மாற்றம் செய்து கொள்வதற்கான ஒரு சுதந்திரம் நம்ம இடத்துல ஆகாமிய கர்மாவில மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து பிராரப்தம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், ஆகாமியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன் ஆகாமியம் கிடையாதுன்னா அதுங்க வாழ்க்கைய அனுபவிக்க மட்டும்தான் வந்திருக்கு. இப்ப ஒரு புலி வந்து ஒரு மானை கொண்டு சாப்பிடுதுன்னு உடனே அந்த மானை சாப்பிட்டதுக்கான பாவ பலன் வந்து புலிக்கு சேராது. அதே வந்து ஒரு புலி வந்து தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்குது, அந்த குட்டிகளை எல்லாம் காப்பாத்துது, அப்புறம் அதுவே சில உயிரினங்களை இறக்கப்பட்டு காப்பாத்தி விடுது அப்படின்னா கூட புண்ணிய பலன் அதுக்கு சேராது. அது புண்ணியமும் சேராது பாவமும் சேராது. அது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும்தான் மிருக உடம்பு எடுத்து வந்திருக்கு, அவ்வளவுதான். அது வரைக்கும் அதனுடைய வாழ்க்கையில பிராரப்தம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், சஞ்சீதம் இன்னும் இருக்கும், அடுத்த பிறவிக்கு திருப்பி அதை எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கும். இதுதான் கர்மா. ஆனா மனிதனுக்கு பிராரப்தம் இங்க வாழ்க்கை அமைக்கப்பட்ட நிலையில நமக்கு எடுக்கப்பட்ட படத்தை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு இதான் ரோல்னு கொடுத்தாச்சு, இந்த ரோல் படி நம்ம வாழ்றோம், இதுதான் கேரக்டர்னு கொடுத்தாச்சு. ஆனா இப்ப இந்த படத்துல மாடிஃபை பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு, டைரக்டர் கிட்ட இருக்குல்ல. இப்ப டைரக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நான் சொல்றது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல சிந்தனை பண்ணணும். இப்ப ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டாச்சு, அந்த எடுக்கப்பட்ட படத்தை வந்து டைரக்டர் போட்டு பாக்குறாரு. போட்டு பார்த்த உடனே சிவாஜி கணேசன் நடிச்ச சீன் பை சீன் பார்த்துக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல அவருக்கு சீன் பிடிக்கல, இந்த சீன்ல எனக்கு என்னமோ நல்லா நடிச்ச மாதிரியே தெரியலீங்க, சிவாஜி கணேசன் கேரக்டர் எனக்கு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல, அவரை திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ரீஷாட் பண்ணுங்க, அந்த இடத்த அந்த ரோல் எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு டைரக்டர் சொல்லிட்டாருன்னா உடனே திருப்பியும் படத்தை வந்து ரீஷாட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை எடுத்த கதாநாயகனை வர சொல்லுவாங்க, திருப்பி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நீ வரணும் அப்படின்ட்டு. அவங்க வருவாங்க, கால் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டு அவர் திருப்பி நடிச்சு கொடுத்துட்டு போகணும். அப்ப அந்த திருப்பி நடிச்சு கொடுத்துட்டு போன பிறகுதான் அந்த படத்தை அவர் வெளியிடுவாரு. அப்புறம் அந்த படம் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஓடும். அப்ப தியேட்டருக்கு வந்துருச்சுன்னா நம்ம மாத்த முடியாது, அப்படியே பார்க்க வேண்டியதுதான். அது மாதிரி இங்க ஞானிகளுக்கு வந்து ஃப்ரீவில் இருக்கு. இந்த மாதிரி பாடத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த ஈஸ்வர நியதியும் கர்மா தியரியும் இங்க எல்லாம் நம் கண்ட்ரோலுக்கே வந்துடும். வந்த பிறகு நம்ம வாழ்க்கைய ஆனந்த வாழ்க்கைய மாத்தி வாழ முடிகிறது. மனிதனுக்கே ஒரு தான ஆகாமிய கர்மாவில ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதை புரிஞ்சு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான தகுதியை நம்ம வளர்த்திக்கிட்டா நமக்குள்ள நம்ம வாழ்க்கை முறையில எடுக்கப்பட்ட படம் மாதிரியே போகணுங்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றம் செய்ய முடியும். அப்ப இதுல வர்றது கெட்டது நல்லது கூட நம்ம மாத்திக்க முடியும். அந்த நிலைக்கும் போகிறவங்க இருக்காங்க, அப்படி மாற்றினவர்களும் இருக்கிறார்கள், மாற்றாமல் வாழ்கிறவர்களும் இருக்கிறாங்க. அது அவரவர்களுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஃப்ரீவில் வந்து மனித உடல்ல தான் இருக்கு, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் சஞ்சித கர்மாவை பொறுத்த வரைக்கும் காமனா நம்ம ஏற்கனவே சேகரிச்சு வச்ச அந்த பாவ புண்ணியங்களை எடுத்துட்டு வந்து நம்ம மீண்டும் இங்க வாழ்ந்து தான் ஆகணும், அதுல நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப இங்க வந்து நம்ம இப்ப மனித பிறவி கிடைச்ச உடனே இப்ப கர்மா தேரியும் புரிஞ்ச பிறகு இப்ப எனக்கு சஞ்சித கர்மாவும் வரக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற கர்மாவும் நான் எரிக்கணும் அப்படின்னா இங்க நம்ம என்ன செய்யணும், பூமியில ஞானத்தால தான் எரிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க ஞானப்பாதைக்குள்ள வந்து இப்ப நீங்க கர்மாவை எரிக்க முடியும், பிராரப்தத்தை நீங்க மாத்தலாம், ஆகாமியத்தை உங்களுக்கு விருப்பமான முறையில செதுக்கிக்கலாம், சஞ்சித கர்மாவை ஒட்டுமொத்தமா எரிச்சிக்கலாம், அவ்வளவுதான். இந்த பூத உடல் இருக்கிற வரைக்கும் ஞானியினுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தம், அற்புதம், அமைதி. அப்படி வாழ முடியும். அப்படியும் நிறைய ஞானிகள் வாழ்றாங்க. அந்த டெக்னிக் தெரிஞ்ச பிறகு இங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீனை நான் மாத்தி நடிக்கிறேன், எனக்கு இந்த ரோல் வேணும் அப்படின்ட்டு ரோல் மாத்திக்கிறாங்க. இப்ப கதாநாயகனுக்கு வந்து ஒரு ஃப்ரீவில் இருக்குல்ல, நடிக்க வரும்போது டைரக்டர் கேட்பாரு, நீ வில்லனா நடிக்கிறியா கதாநாயகனா நடிக்கிறேன்னு கேட்பாரு. அவன் நான் கதாநாயகனா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு பாப்புலாரிட்டி வரும், வில்லனா நடிக்கிறான்னா அவனுக்கு பாப்புலாரிட்டி குறையும். ஆனா பட் அந்த ரோலை வந்து அவன் தீர்மானிக்கிற ரைட்ஸ் அவன்கிட்ட இருக்கு. டைரக்டரும் அதை சொல்லுவாரு, உனக்கு கதாநாயகன் ரோல் நல்லா இருக்கும், நீ அதை பண்ணுப்பான்ட்டு. இன்னொருத்த வருவான், அவன் கதாநாயகன் ரோல் தாங்க நான் செய்யலான் இருக்கேன்னா அவரு சொல்லிடுவாரு, இல்லப்பா அவனுடைய முக ஜாடைக்கும் உன்னுடைய பாடிக்கும் நீ வில்லனா நடிச்சாதான் படம் ஓடும் அப்படின்ட்டு அவனை வாலண்டியரா வில்லனா போட்டுருவாங்க சினிமாவில். அது மாதிரி இங்கேயும் சிலர் வில்லனாவும் வருவாங்க, சிலர் கதாநாயகனாக வருவாங்க. அப்ப இங்க நமக்கு இந்த மாதிரி பாதையில வர்ற நமக்கு நம்ம ரோலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு கதாநாயகன் ரோல் தான் வேணுங்க, வில்லன் ரோல் வேண்டாங்கன்னு மாத்தலாம். இப்படி எல்லாம் நம்ம மாத்த முடியும். அது இந்த இடத்துல நமக்கான கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை இங்க ஞாபகப்படுத்துறேன். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 14 லோகங்கள்ல வாழக்கூடிய வாழ்க்கை முறையில மேல இருக்கிற 7 உலகங்கள், கீழே இருக்கிற 7 உலகங்கள்ல, கீழே இருக்கிற 7 உலகங்களுடைய வாழ்க்கை முறையை எந்த ஜீவராசியும் மாத்திக்க முடியாது. மேல இருக்கிற வாழ்க்கை முறையில மற்ற பறவைகளோ மிருகங்களோ வேற புழு பூச்சிகளோ பூமிக்கு மேல வாழ்கின்ற எந்த ஜீவராசிகளும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா அவனுக்கு மட்டும் ஆகாமிய கர்மாவில ஒரு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்துறவன் இந்த ஞான பாதைக்குள்ள வந்து ஞானியா வாழலாம். அப்ப நம்ம கேட்கலாம், என்ன கேள்வி கேட்கலாம்னா, இப்ப எடுக்கப்பட்ட படத்துல எனக்கு இப்படிதான் ரோல்னு கொடுத்துருக்கும் போது நான் அப்படியே போயிட்டு இருக்கிறதா, இல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிறதானா? அந்த மாத்திக்கிறதுக்கு தான்ப்பா உனக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு மனுஷனா வர, மிருகமாவே பிறந்திருக்கலாம்ல. இப்ப நிறைய பேர் கேட்பான், எடுக்கப்பட்ட படம் தானுங்க, அது அப்படியே ஓடிட்டுமே, நான் எதுக்கு சீன் மாத்தணும் அப்படின்னு சொல்லுவான். சீன் மாத்தாம அப்படியே எடுக்கப்பட்ட மாதிரியே படம் ஓடுறதுக்கு மனுஷ ரோல் எதுக்கு? மிருக ரோலே கொடுத்தாலும் மிருகம் வந்து அது வாழ்க்கை அத்தானா வாழ்ந்துட்டு தான் போக போகுது, மிருகத்துக்கு வந்து ஃப்ரீவில் கிடையாது. ஆனா மனிதனாகி நமக்கு நல்லது கெட்டதை பகுத்தறிகிற பகுத்தறிவு பரிமாணம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லதை நோக்கி போகிறதுக்கு தானே நமக்கு அறிவு. ஆனா அதை நான் பயன்படுத்த மாட்டேன், எடுக்கப்பட்ட படத்துல வர்ற ரோலை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு அப்படியே போறது மனித பிறவிக்கு வந்து பயன்படுத்த தெரியாத ஒரு மடமை என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அதை நாமளும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த மனித அறிவில் வந்து ஞானிகள் பேசுகிற பாயிண்ட் என்ன, நித்திய அனித்திய வஸ்து விவேகம், எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற வஸ்துவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவேகம் வந்தால்தான் நம்ம மனிதன். அதை பத்தியே தெரியல, எனக்கு அப்படியே கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே நான் வாழ்றேன் அப்படின்னா அவர் அப்ப அவன் எதுக்கு மனிதனா வரணும்? அது மிருகமே அப்படித்தானே வாழுது. மிருகத்துக்கு வந்து ஏதாவது இது நித்தியமான பொருள் இது அனித்தியமான பொருள் பிரித்து பார்க்கிற தன்மை தெரியுமா? தெரியாது. அதனால அது மனம் போன போக்கில் அப்படியே அதுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அது வாழும். ஆனா மனிதர்களாகிய நமக்கு எது நித்தியம் எது அனித்தியம்னு விசாரித்து பார்க்கின்ற விவேகம் இருப்பதனால நாம் இது போன்ற அத்தியாத்ம ஞான பாடக்குள்ள வந்து விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டால் மட்டும்தான் நாம் வந்த வேலையை முடிக்க முடியும். ஆனா மனித பிறவியிலும் வந்துட்டு நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எடுக்கப்பட்ட படம் ஓடுற மாதிரி ஓடிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓடும், வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாறாது. அப்ப வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாறலன்னாலும் அந்த பிராரப்தத்தின் படி வாழ்ந்து முடிச்சிட்ட பிறகு மீண்டும் சஞ்சீதம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா அடுத்த பிறவி இருக்குல்ல. அப்ப நான் இந்த பிறவிலேயே முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்ப நம்ம ஆகாமியத்தை மாற்றம் செஞ்சு சஞ்சிதத்தை எரிக்கிறதுடான வித்தை என்ன அப்படின்னா இந்த அத்தியாத்ம வித்தை தான். வேற எந்த வித்தையிலையும் நீங்க இந்த மாதிரி பாதையை பிடிக்கவே முடியாது. அப்ப இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆகாமிய கர்மாவை மாற்றவும் முடியுங்கிறது இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க. அப்ப எதுக்காக இந்த பிரம்மாண்டத்தை இப்ப பேசுறாருன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த பிரம்மாண்டத்துல படைப்பில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா மனிதனுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு, ஆகவே இதை நீ பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தக்கூடிய உனக்கு கடைசியில உன்னுடைய வாழ்க்கையை நீ நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தின் நிலையிலே சாஸ்வதமான நித்தியத்தை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு அவ்வளவுதான் ஆனந்த வாழ்க்கை, சத்திய லோகம் கிடைச்சிடும். அப்ப அந்த சத்திய லோகத்துல என்ன இருக்கு? அமைதி, ஆனந்தம், திருப்தி. அந்த நிலைக்கு வாழ்க்கையில நம்ம இந்த பூமியில வாழலாம்ல. அப்படித்தானே பூமியில ஞானிகள் வாழ்றாங்க. அப்ப ஞானிகளை பாத்தீங்கன்னா அவங்க ஆனந்தமா இருக்கிற மாதிரி தெரியுது, நமக்கு மட்டும் ஏன் ஆனந்தம் வரலன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க, உண்மையா வாழ்றாங்க. நம்ம உணர்ல, நம்ம விவகாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த நிலையை நாம இந்த இடத்துல புரிந்துக்கணும். அப்ப இங்க மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7, 14 உலகங்கள் இருக்கு. அந்த 14 உலகங்கள்ல எந்த ஜீவராசிகளையும் கீழையும் மேலையும் லைஃபை மாத்தவே முடியாது. ஆனா மனிதன் மட்டும் மேல இருக்கிற 7 பரிமாணங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை மாத்த முடியும். அதற்கான தகுதி அவனுடைய மனோபாவம் தான். ஏன்னா உடல் இதுக்கு மேல மாற்றம் அடையாது. மனித உடல் தான் முடிந்த முடிவு. இதுக்கப்புறம் ஒரு ஒரு உடல் வருமானம், இன்னொரு உடல் வேற மாதிரி மேல ரெண்டு கொம்பு சைட்ல ரெண்டு கொம்பு அப்படிலாம் வச்சு படைக்க மாட்டாங்க. அப்படி படைச்சா அது படைப்புல இருக்கக்கூடிய அங்கஹீனமா தான் பார்க்கணும். அது வந்து உடல் இருக்கிற குறைபாடுகள். இப்ப ரெண்டு தலை இருக்கிற மாதிரி குழந்தை பிறக்குது, தலை பெருசா குழந்தை பிறக்குது, அல்லது நாலு கையோட குழந்தை பிறக்குது அப்படின்னா அதெல்லாம் விசேஷத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னா இல்ல, அதெல்லாம் உடல் ஊனம் தான் சொல்றோம். அப்ப இங்க பிழைப்புல முடிந்த முடிவா என்ன இருக்கு, மனித உடல் தான். மனித உடலுக்கு மேல ஒரு பிறப்பு இருக்கானா இல்ல. அப்ப மனித உடலுக்கு மேல நீங்க பிறப்புல மாற்றம் என்ன செய்ய முடியும், மனோரீதியா தான் இந்த மாற்றம் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஃபைனலா மைண்ட்ல தான் மாற்றம், சாஃப்ட்வேர்ல தான் சேஞ்சு, ஹார்ட்வேர் தான் ஃபைனல். அப்படி புரிஞ்சுக்கீங்க. அதாவது கம்ப்யூட்டர்லயே அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டீங்க, ஹை லெவல் ப்ராசஸர் ஹை லெவல் ஸ்பீடு ரேம் எல்லாம் போட்டாச்சு, அவ்வளவுதான், கம்ப்யூட்டர் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கு. பட் சாஃப்ட்வேர் போடாம வச்சிருக்கிறது யார் தப்பு? நம்ம ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் வாங்கிட்டு பழைய வெர்ஷன் சாஃப்ட்வேரை போட்டு மொல்லமா ஓடுது மொல்லமா ஓடுதுன்னா அது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு தானே. அது மாதிரி இங்க ஹையர் லெவல் பாடி கொடுத்தாச்சு, அந்த பாடியெல்லாம் மைண்டை நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பரிமாணத்துல உயர்ந்து மனிதனும் தெய்வீக தன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறதை இங்க புரிய வைக்கிறாங்க. அதற்கான உலகங்கள் தான் இந்த 14 உலகங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகம் அதை முறிவு செய்து என்னன்னா, உலகங்கள் தோன்றும் பிரம்மம் நிலைக்கும். உலகம் மிகவும் சிக்கலானதாக தோன்றலாம், 14 உலகங்களும் பலவாறான சிக்கல் உள்ளதாக தோன்றலாம், ஆனால் அது ஒரு தோற்ற அமைப்பு, அந்த அமைப்பின் அடித்தளம் பிரம்மம், அது சத்து மாத்திரம் என்று திருப்பி இந்த ஸ்லோகத்துல அதை நிரூபணம் செய்கிறார். 14 உலகங்களும் ஞானிகளுக்கு மித்யா, பிரம்மம் மட்டுமே உண்மை என்று தன்னுடைய நிலையில தன்னுடைய சுகத்துல தன்னுடைய சொரூபத்துல அந்த சத்தியலோக வாழ்க்கைய இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பான் ஞானி அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அடுத்தது ஸ்லோகம் 91. பிரம்மாண்ட லோக தேகேஷு சத் வஸ்துனி பிருதக் கிருதே அசந்தோண்டாதையோ பாந்து தத் பானே பீக கா சதி. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த 91வது ஸ்லோகத்துக்கான தமிழ் பொருள் என்னன்னா, பிரம்மாண்டம் உலகங்கள் உடல்கள் இவற்றில் சத்து வஸ்துவை பிரித்தறிந்த பின்பு அண்டம் போன்ற மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய விசாரணையில் மித்யா என்று தெரிந்து கொண்டாலும் அவைகள் தோன்றட்டும், அப்படி அவைகள் தோன்றினாலும் அதில் ஞானியை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார் இந்த 91ல. அப்ப இதைதான் நான் கடந்த முறையும் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த உலகம் வந்து கீழே 7 உலகங்கள், மேலே 7 உலகங்கள், 14 உலகங்கள். அந்த 14 உலகங்கள்ல பிரம்மாண்டம், அதுல ஏற்பட்ட பல்வேறு உடல்கள், அந்த உடல்கள் வாழுகின்ற உலகங்கள், பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்றாரு. 14 உலகங்கத்தையும் சேர்த்து பிரம்மாண்டம் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த 14 உலகங்கள்ல உடல்கள் மாறி மாறி இருக்கு. ஒரு தேள் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழும், நண்டு ஒரு மாதிரி வாழ்க்கை வாழும், ஆமை ஒரு மாதிரி வாழ்க்கை வாழும், மீன் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழும். அப்ப மீன் வந்து நீர்ல தான் வாழும், நிலத்துக்கு வர முடியாது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகளும் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பகுதியில வாழும் பூமியில. அந்த 14 உலகங்கள்ல மனிதன் மட்டும் தனக்கு விருப்பமான உலகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவன் கீழேயும் போகலாம் மேலையும் போகலாம். நிறைய பேர் கீழேயும் போறாங்க. எப்படி கீழே போறாங்க அப்படின்னா, இப்ப மனிதனா பிறந்திருப்பான், ஆனா மனோபாவத்துல ரொம்ப கேவலமான புத்தி, வல்கரான மனப்பான்மை கொண்டுகிட்டு மற்றவனை அழிச்சு வாழணும், கேவலமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவன் என்ன ஆகும்னா, மனிதனிலேயே மிருகம் மாதிரி இருப்பான் இல்லையா. அப்ப அவனுடைய மனோபாவம் இன்னும் கீழே போக கடைசியில் அவனுக்கு என்ன ஆகும்னா, மனநோயாளியா மாறி பேய் பிடிச்சவன் மாதிரி ஆயிடுவான். அப்புறம் அவன் பார்த்தா மண்ணுக்குள்ள விழுந்து பரளுவான், ஏதோ கண்டதெல்லாம் எடுத்து சாப்பிடுவான், பைத்தியக்காரனாட்டு இருப்பான் இல்லையா. அது ஏன் அவன் மனிதன் அப்படி ஆயிட்டான், மனோபாவம் மாறினதுனால மனநோயாளியா மாறி அப்படி கீழ்பிறவிக்கான வேலைகள்ல செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த நிலைப்பாடு எப்படி நடந்தது அப்படின்னா, அதுவும் அவங்க கையிலேயே கொடுக்கப்பட்ட ஃப்ரீவில் தான். இப்ப நீங்க இதை வந்து கர்மா தியரியா மட்டும் பார்க்காம, மனிதன் மனோபாவம் மாறுவதற்கான சூழ்நிலையை அவனே உருவாக்கிக்கிட்டான். அதாவது நல்லது கெட்டது பகுத்து பார்க்க தெரியாததுனால கெட்டதை நோக்கி போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். அப்ப தவறாக போகிறவனுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி மாத்த முடியும்? அவங்க அந்த அழிவை தேடிக்கிறாங்கன்னு விட்டுட வேண்டியதானே. அப்படிதான் நிறைய பேர் போய் கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. அப்ப அதை நம்ம தடுக்க முடியாதுங்கிறத இங்க அந்த கீழ் உலகத்தை பத்தியும் பேசுது சாஸ்திரம். 14 லோகங்கள்ல அந்த கீழ் 7 உலகம். அப்ப அந்த நிலையில இங்க உலகங்கள் உடல்கள் இவற்றில் எல்லாம் பார்த்துட்டாலும், ஞானி பொறுத்த வரைக்கும் அந்த கீழ் உலகத்தை பற்றியும் மேல் உலகத்திலே வந்து சத்திய லோகத்தை பற்றியும் நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிற ஞானிக்கு தன்னுடைய வாழ்க்கையே இந்த பூமியில அந்த உடல் கடந்து உணர்வு நிலையில நின்று வாழ்வான். ஆனா எந்த உடலுக்குள்ள அவன் வந்தானோ அந்த உடலையும் அவன் வந்து பிரச்சனை இல்லாம பாத்துக்குவான். அதாவது பார்த்துக்க முடியும். அது வந்து ஞானிக்கு உண்டான ஒரு ஃப்ரீடம். ஏன்னா அவன் எந்த உடம்புல இருக்கிறானோ அந்த உடம்பை அவன் சுகமாக வச்சுக்கலாம், சொகுசாக வச்சுக்கலாம், தேவையான வாழ்க்கை சூழலை உருவாக்கிக்கலாம். அதுக்கெல்லாம் ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அவன் வேணும் வேண்டாங்கிற விருப்ப வெறுப்பை கடந்து அதில் இருப்பான். அதாவது இதில் வேணும்னு ஒன்று தேடி போகிறதில்ல, வேண்டான்னு ஒன்று வர்றதை வேண்டான்னு ஒதுக்குறதும் இல்லை. அந்த இரண்டுக்கும் சமபாவனையில் வாழுகின்ற ஞானிகளுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, பூத விவேகத்தின் மிக முக்கியமான ஒரு முடிவை இங்கே விளக்கம் கொடுக்குது. அதாவது ஞானிக்கு உலகம் தோன்றலாம், உடல் இருக்கலாம், அனுபவங்கள் வரலாம், அவை எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதே சமயம் அவைகளின் மீது அவருக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை. ஏனென்றால் அவை அனைத்தும் மித்யா என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஆனால் தன்னிருப்பை தான் உணர்ந்த நிலையிலே அவர் சத்தாக நிலைக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. அப்ப ஞானி வந்து இந்த உலகத்தை அப்படிதான் தன்னுடைய இருப்பை உணர்ந்து கொண்டு சத்தாக இருப்பார். தன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட படங்களை ரசிச்சு பார்ப்பார். அதுல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்வார். அந்த சீனால் அவர் பாதிக்கப்பட மாட்டார். இதுதான் ஞானியினுடைய வாழ்க்கை. இப்படி நம்ம வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் என்று இந்த இடத்துல ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அத்வைத பார்வையில இப்ப நமக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்ததுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சத்து தான் பிரம்மம், அடித்தளம் அதுதான். அதிலிருந்து மாயா, மாயாவிடமிருந்து பஞ்ச பூதங்கள், அதன் மூலமாக உண்டான உலகம், அந்த உலகத்திலே உண்டான உயிர்கள், அந்த உயிர்களிடத்திலே வாழுகின்ற வாழ்க்கையிலே கிடைக்கின்ற அனுபவங்கள். அப்ப அந்த அனுபவங்கள் உயிரினங்களுக்கு பொறுத்து மாறுபடும். அது உடலை பொறுத்து மாறலாம், உள்ளத்தை பொறுத்து மாறலாம், உயிரினங்களுக்கான வாழ்க்கையிலே அனுபவங்கள். ஆனா ஞானிக்கு அடித்தளம் ஒன்றே ஒன்று மாத்திரமே, அது சத்து மாத்திரமே என்று ஞானி இருப்பான். மற்றவையெல்லாம் ஞானியை பொறுத்த வரைக்கும் தோற்றம் மாத்திரமே அப்படின்ட்டு இந்த 91வது ஸ்லோகம் அதை நிரூபணம் செய்யறதா நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அதுதான் ஆணித்தரமா சொல்றாரு. ஏன்னா இங்க ஞானியை பொறுத்தவரைக்கும் ஞானி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து அதில் நிற்பார். ஆகவே அவருக்கு உலகம் பாதிப்பை உண்டு செய்யாது அப்படிங்கிற தெளிவை இந்த இடத்துல கொடுத்துட்டார். அப்ப இந்த ஸ்லோகத்துல 91வது ஸ்லோகத்துல நிதித்தியாசன நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை சாட்சி மாதிரி பார்ப்பார். அவருக்கு வந்து இந்த உலகத்துல ஏன் இந்த விவகாரம் நடக்குது, அவன் ஏன் அப்படி போயிட்டான், இவன் ஏன் இப்படி போயிட்டாங்கிற பாதிப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் தான் படம் பார்க்க வந்திருக்கார். அவருக்கு விருப்பமான படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படம் பார்க்க வந்திருக்கிறவருக்கு வந்து நீங்க பேய் படம் பாக்குறீங்களா, சாமி படம் பாக்குறீங்களா, எப்படி உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்கு நிம்மதியா இருக்கிற படம் பாக்குறேங்க, பேய் படம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாமளா போய் தியேட்டர்ல கொஞ்சம் நல்ல படமா பாக்கலாம்ல. அது மாதிரி ஞானி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாழ்க்கை முறையில நிம்மதியான வாழ்க்கை முறையா மாத்திக்கிட்டு படம் பார்த்துட்டு இருப்பார். அப்படிதான் ஞானிகளுடைய வாழ்க்கை. ஏன்னா இப்ப ஞானி நினைச்சாலும் பேய் படம் பார்க்கலாம், ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா எதுக்கு நம்ம போய் பேய் படத்துல உட்காந்துட்டு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கணும், இது தேவையில்லை. பாக்குறது படம், கொஞ்சம் நல்ல படமா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா. அதுதான் வாழ்க்கையிலையும் சொல்றேன். இப்ப நடைமுறையில நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து எப்படி மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் சாதாரணமா மனோபாவத்துல பேசும்போது மக்கள் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஒரு சினிமா பார்க்க போறேன்னாப்பா, உனக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அட்வென்ச்சர் மூவிக்கு போறியா, ஆக்ஷன் படத்தை பாக்குறியா, இல்ல ஹாரர் மூவி பாக்குறியான்னு கேட்போம். நாங்க பேய் படம் தான் பாக்குறோம்னு விருப்பப்படுறவங்கள போய் பேய் படமே பாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சிட வேண்டியதுதான். அவங்க போய் பேய் படத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம், யார் வேண்டாங்கிறான், பார்த்துட்டு பயத்தோட வரட்டும் வீட்டுக்கு. வர்ற வழியில் ஏதாவது பேய் அடிச்சிருமான்னு துடிக்கட்டும், பதறட்டும், கதறட்டும், அது அவங்களா உருவாக்கிக்கிட்டா மனோபாவம். இன்னொருத்தர் நான் தமாசான படம் காமெடி படத்துக்கு போறேங்கிறாங்க, போயிட்டு வான்னு அனுப்புறோம். அவர் காமெடி படத்துக்கு போயிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வராரு. என்னங்க சிரிச்சுக்கிட்டே வரீங்கன்னா, படம் சரியான காமெடிங்க, இப்ப நினைச்சாலும் சிரிப்பு வருதுங்கிறாரு. அப்ப அவருடைய மனோபாவம் சிரிப்புல இருக்கு, இவருடைய மனோபாவம் பயத்துல இருக்கு. என்ன காரணம், அவங்கவுங்க பார்த்த படம். அதே சேம் சிஸ்டம் தான் இங்க வாழ்க்கையும். வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட படத்தை பாக்குறீங்களோ அப்படி படத்தை உருவாக்கலாம், அது உங்களுக்கு விருப்பமான படத்தை நீங்க தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு, அதுதான் ஆகாமிய கர்மாவுடைய ஃப்ரீவில். அதைதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த படம் பார்க்கறதுக்கான சுதந்திரம் உங்களிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, தேர்ந்தெடுக்கிற தகுதி உங்களிடத்துல இருக்கு. தேர்ந்தெடுக்க தெரியாதது யார் தவறு, நம் தவறு தானே. அப்ப நம்ம போய் பேய் படத்தை பார்த்துட்டு பயமா இருக்கு பயமா இருக்குன்னா, பயம் வரத்தான் செய்யும், அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா நாமளா விரும்பி பார்த்துட்டோம் அந்த படத்தை. அப்ப இதுதான் வந்து சேர்க்கை சூழ்நிலைன்னு சொல்றோம். இப்ப நீங்க கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்ட சகவாசம் வரும், அந்த கெட்ட சகவாசத்தினால வாழ்க்கையில கெட்டு போகிற சூழ்நிலை உண்டாகும். அதனால கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்கறோம். ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை விரும்பி ஏத்துக்கிட்டாங்க, அது ஒரு சுகம் நினைச்சு போனாங்க. அந்த சுகத்தினால கெட்டவர்களுடைய சகவாசத்தை வச்சுக்கிட்டாங்க, வச்சு கெட்டவங்களா வாழும்போது அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கைய கஷ்டத்துல எதுக்குடா இந்த வாழ்க்கைக்கு வந்தோங்கிற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு அங்கே வாழ்க்கை போயிடுது. அப்போ இதுக்கு தான் நமக்கு வந்து தப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னாடி சிந்தித்து பார்க்கறதுக்கான சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திட்டா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், டிவி இந்த நியூஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு இருக்கும், நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேற ஒருத்தன் வந்து அந்த மனைவி கிட்ட தேவையில்லாமல் பேச ஆரம்பிப்பான். அப்போ உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தேவையில்லாத நட்பு மலரும், அந்த நட்புக்கு தேவையில்லாமல் காதலாக மாறுது. மாறின உடனே இந்த மனைவி என்ன பண்ணுறான், கொஞ்சம் மன சஞ்சலத்தில் தப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறான். இப்போ வாழ்க்கை பூரா கஷ்டம்தானே. ஒழுங்காக வாழ்ந்துகிட்டு இருந்த கணவன் மனைவி உறவில் ஒரு தேவையில்லாத ஒரு நபரோட தொடர்புனால அவன் அந்த பெண்ணுடைய வீக்னஸை பயன்படுத்தி அந்த பெண்மணியை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டதுனால அவன் வாழ்க்கையில் கஷ்டம். அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் அதை பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இவன் வாழ்நாள் பூரா அந்த மன வருத்தத்தை, அந்த மன வேதனையில் அந்த வாழ்க்கையே வீணாக்கிக்கிட்டு வாழ்கிற பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட மனோநோயாளிகளாக மாறின பெண்மணிகள், வாழ்க்கையில் விரக்தி அடைந்த பெண்மணிகள், அப்புறம் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண்மணிகள், இப்படி எல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம்ல. என்ன காரணம்னா, அந்த ஒரு சிறிய சஞ்சலம் தான், மன சஞ்சலம் தான் வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சஞ்சலத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம பகுத்தறிவோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த தீய சக்திகளும் நம்மளை வந்து தொட முடியாது. அப்போ வேற ஒரு தேர்ட் பார்ட்டி நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க முடியாது. ஒரு சின்ன சஞ்சலம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய குடும்பங்களில் இப்படியெல்லாம் போயிட்டு தான் இன்னைக்கு டிவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் நிறைய இருக்குது. இன்னைக்கு கோர்ட்டில் போனீங்கன்னா அதிகமான கேசஸ் வந்து கணவன் மனைவி விவாகரத்து கேஸ் தான். ஏன் அந்த மாதிரி விவாகரத்து கேஸ் அதிகமாக இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்றது தான். கணவனும் மனைவியும் உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் ஏதோ திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள உண்மையாக இல்லாமல் வேற வேற நட்பின் ரீதியாக தவறான பழக்க வழக்கங்கள்னாலையும் அந்த நட்பு இவருக்கு பிடிக்காமல், கணவனுக்கு பிடிக்காமல் போய் மனைவி அதை கேட்காம போய் அப்புறம் அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டாகி அப்புறம் அந்த விவாகரத்தில் முடிகிற கேசஸ் வந்து நிறைய இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதை ஏன் சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, இதெல்லாமே மனோபாவம் தான். வாழ்க்கையை நமக்கு சரியாக வாழ தெரியாததுனால நம்முடைய அணுகுமுறையை நம்ம மாற்ற போய் எது நித்தியம் எது அனித்தியம்னு விசாரணை பண்ணி தெரியாமல் எப்படி ஆன்ம ஞானத்துக்குள்ளே வர முடியலையோ அது மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது கூட பகுத்தறிவு பார்க்க தெரியாத அளவுக்கு மூடர்களாக இருப்பதனால வரக்கூடிய விளைவுகள் இதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் உயர் பரிமாண நிலை. அதாவது இங்க பிரம்மம் சத்தியம் ஜகத் நித்யா அப்படிங்கிறத வேதாந்த சாஸ்திரம் எப்படி பேசுதுன்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகமா பேசும். ஆனா நம்முடைய சராசரி வாழ்க்கையில நித்திய அனித்தியமே வேண்டாம், அது அப்புறம் எது நல்லது கெட்டதுங்கிற அடிப்படை கூட தெரியாம வாழ்றாங்கல்ல. அப்ப அப்படி வாழும்போதுதான் வாழ்க்கையில கெட்டதை போய் நிறைய பேர் பிடிச்சிட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன, அந்த அளவுக்கே தெரியாதவங்க அப்புறம் எப்படி நித்திய அனித்திய வசத்தை வருவாங்க? அவங்க வரவே மாட்டாங்க. அப்போ அவங்க மேலும் கீழ் பரிமாணத்திலே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. அப்போ இப்படி தான் இந்த பரிணாமம் வந்து, மனிதனாக பிறந்தும் உயர் பரிமாண நிலையை எட்ட முடியவில்லை, மனோபாவத்தை உயர்த்தி கொள்ள முடியவில்லை, அதற்கான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கவும் தயாராக இல்லை. ஏன்னா அதான் இங்கே கலாச்சாரம். அப்போ இன்றைக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய ஆண் பெண் சேர்க்கை, அந்த காலேஜ் லைஃப் ஸ்டைலு, எஜுகேஷன் சிஸ்டம், இது எல்லாமே எங்கே கொண்டு போய் விடுது? எல்லாம் டேட்டிங் சாட்டிங் இப்படி போயிடுச்சு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்லாம். அப்போ இதனால் யாருக்கு சந்தோஷம் யாருக்கு சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே சந்தோஷம் இல்லை, எல்லாருமே சங்கடங்களோடு தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அப்போ யாருக்கும் நிம்மதி இல்லை. அதனால தான் கோயிலில் கூட்டம். ஏன் கோயிலில் இவ்வளோ கூட்டம்? ஒருத்தனுக்கும் மனசில் சந்தோஷம் இல்லை. கோயில் போனாலும் சந்தோஷம் வருமானு கோயில் கோயிலாக சுற்றுறான். ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் சந்தோஷம் வந்துடுமா? அந்த கோயிலில் இருக்கிற கடவுள் மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துட முடியுமா? கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி தான் வாழ்க்கை. இதுதான் அஞ்ஞானம் அறியாமை என்று ரிஷிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் இங்கேயும் ஒரு சுட்டி காட்டுறாரு. அப்போ இந்த நிலையில் ஞானி மட்டும் எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக சுகமாக இருக்கிறான். என்ன காரணம்னா, அவனுக்கு உலகம் தோன்றட்டும் ஆனால் சாட்சியாக இருக்கிற என்னை அது பாதிக்காது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பான். அவன் தான் ஞானி. அதை இந்த 91வது ஸ்லோகத்தில் நிரூபணம் செய்கிறார். அடுத்து ஸ்லோகம் 92. பூத பௌதீக மாயானாம் அசமத்வேத்யந்த வாசித்தே சத் வஸ்து வத்வைதமித்தியேசா தீர் விபரியேத்தின கச்சித். இதில் என்ன சொல்கிறாருன்னா, பூதங்கள் பூதங்களால் ஆன பொருட்கள், அப்புறம் மாயை, இவைகள் அனைத்தும் சத்துக்கு சமமானவைகள் அல்ல. இதை மனதில் நன்றாக நிலைப்படுத்தி கொண்டு சத்து வஸ்து ஒன்றே இருக்கிறது என்ற அத்வைத உண்மையை அறிந்து கொள்வதிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த படைப்புல பூதங்கள் பஞ்சபூதங்கள் வரலாம். அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக படைக்கப்பட்ட உலக பொருட்கள் பலவாறாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறு எவைகள் தோன்றினாலும் அவைகள் எல்லாம் தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு இங்க ஞானி இருப்பான். ஆனா அந்த தோற்றம் ஏன் வருகிறதுங்கிறதுலயும் ஞானி தெளிவா இருப்பான். அது என்னுடைய இருப்பினாலே வருகிறது அப்படிங்கிறதுலயும் அவன் தெளிவா இருப்பான். அப்ப இவைகள் அனைத்தும் அந்த தன்னிருப்பை ஆகின்ற சத்துக்கு சமமானவைகளாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சத்தின் இருப்பில் தோன்றுகின்ற ஒரு தோற்றம் தான் அவைகள். ஆகவே அந்த நிலை நமக்கு இங்கு புரிந்துவிட்டால் சத்து மட்டுமே உண்மை என்ற அறிவு உறுதியாகிவிடும். அந்த அறிவு ஒருபோதும் மாறாதது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் தெளிவுபடுத்துதுங்க. அப்ப இந்த அடிப்படை நிலையை நம்ம இங்க ஒவ்வொரு சாதகனும் உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று இங்க இவர் எதிர்பார்க்கிறார் வித்யாரண்யர். அப்ப பூதங்கள் எல்லாம் மித்யா, அது மாதிரி பூதங்களால் படைக்கப்பட்ட உலக பொருட்களும் மித்யா. அப்ப மாயை அதுவும் மித்யாதான். அப்ப எதுதான் இருக்கிறது உண்மை? சத்து மாத்திரமே உண்மை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். சத்து ஒன்றே உள்ளது, இதுவே அத்வைதம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். சாஸ்திர ஞானமும் அதை தான் புரிய வைக்குது. ஏன்னா சத்து மட்டும்தான் கடைசியா எப்பயுமே இருக்கும். அந்த சத்து தான் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை நமக்கு உணர்த்தும். அப்ப அந்த நிலை ஞானிக்கு புரியும். புரிந்துவிட்டு ஞானிக்கு உலகம் தோன்றலாம், உலகத்திலே அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அவரது அந்த தன்னிருப்பை தான் உணர்ந்த சுய அறிவில் இருக்கின்றவருக்கு அந்த உலகம் அவருக்கு பாதிப்பை உண்டு செய்யாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அத்வைதத்தினுடைய அடிப்படை உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு இருப்பின் அதிஷ்டானத்தில் இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இருப்பின் அதிஷ்டானத்தில் இருக்கின்ற உலகமானது வெறும் தோற்றம் மாத்திரமே. அந்த நிலை நமக்கு புரிந்துவிட்டால் உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று தானாகவே போய்விடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சாதகனுக்கான உபதேச குறிப்பா சொல்ல வர்றாரு. அந்த நிலையில் வந்து விவேகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த விவேகத்திலே நான் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்ற திட ஞானம் உண்டாக வேண்டும். அந்த ஞானம் அப்பொழுதுதான் நிலையானதாக மாறும். இதுவே நிதித்தியாசனத்தின் பலன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்பு சொல்லிட்டார். அப்புறம் இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, சத்து மாத்திரமே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவே அத்வைதம் என்று நிலைநாட்டி விட்டார் அப்படிங்கிறது இந்த 92 ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிறோம். அடுத்து 93, சத் அத்வைதாத் பிருத்தக் பூதே துவைதே பூமியானி ரூபினி தத் ததர்த்த கிரியாலோகே யதா திருஷ்டா ததைவசா. இதுல என்ன சொல்றாருன்னா, சத் என்ற அத்வைத உண்மையிலிருந்து வேறுபட்டதாக தோன்றும் பூமி முதலிய துவைத உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள அதற்குரிய செயல்கள் உலகத்தில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே அவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, அந்த சத்து மாத்திரமே இருக்கிறதுங்கிறது அத்வைத உண்மை. அது ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுதான் அத்வைதம். அதாவது துவைதம்னா இருமைகள், அத்வைதம்னா ஒருமை தன்மை. அது மட்டுமே இருக்கிறதுங்கிற ஒருமை நிலைக்குள்ள வந்துட்டு அதுக்கு பேர துவைதமற்ற தன்மை, இரண்டற்ற தன்மை, அது அத்வைதம். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டது போல பூமி முதலிய உலகம் தோன்றுகிறதே, அப்படி தோன்றுவதனால அங்கு துவைதம் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டா, அந்த துவைத உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய செயல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவைகள் உலகத்தில் எப்படி நாம் பார்க்கிறோமோ அப்படியே அவைகள் நடக்கின்றன அப்படின்ட்டு இந்த செயல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த செயல்ல சொல்றார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விவகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த விவகாரங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நடந்துட்டு இருக்குது. ஆனா அதை பார்க்கின்றவனுடைய பார்வை தான் இங்க அந்த விஷயத்தை அவனுக்கு அப்படி காட்டுது. அப்ப இந்த இடத்துல நாம வந்து பார்க்கும் பார்வை அப்படிங்கிறது எந்த பார்வையை எடுத்துக்கணும்? நம்ம முகத்துல இருக்கிற கண்ணால பார்க்கிற பார்வை இல்ல, நம்ம மனதினால் பார்க்கின்ற மனோபாவத்தை சொல்றார். பார்க்கின்ற பார்வை என்பது மனோபாவம். அப்ப உங்களுடைய மனதினால இந்த உலகத்தை நீங்க மகிழ்ச்சியா பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியும். உங்க மனதினால நீங்க சோகமா இந்த உலகத்தை பார்த்தா எல்லாரும் சோகமா இருக்கிற மாதிரி தெரியும். உங்க மனதினால நீங்க கோபமா இந்த உலகத்தை பாருங்க, எல்லாரும் கோபமா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப என்னன்னா, இங்க அஷ்டாவக்ர கீதை சொல்ற அந்த வரியை இங்க கொண்டு வந்து பொருத்தி பார்க்கணும். உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. அப்ப நம்ம மனசுல நாம வந்து சாந்தமான குணநிலத்துல இருந்தோம்னா நமக்கு உலகம் சாந்தமா தெரியும், பாக்குறவங்கலாம் நம்ம கிட்ட அன்பா பேசுற மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஒரு அகங்காரமா ஆணவமா கோபமா ஒரு இந்த உலகத்தை அணுகுனீங்கன்னா உங்ககிட்ட வந்து பேசுறவனும் அகங்காரமா ஆணவமா கோபமா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படிதான் இந்த மனோபாவத்துக்கு ஏற்ற வாழ்க்கை, அதுதான் நம்முடைய நம்முடைய பார்வைக்கு ஏற்ற வாழ்க்கை. உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படிங்கிற அந்த அஷ்டாவக்ர கீதையினுடைய ஆழமான உட்பொருளை இந்த ஸ்லோகத்துல பொருத்தி பார்க்கணும்னு சொல்றார். அதை நம்ம பார்த்தா அப்படிதான் இங்க உலகம்ங்கிறது இருக்கு இல்லையா, கண்ணாடி தானே. முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்க சிரிச்சீங்கன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில இருக்கிற முகம் வந்து உங்களை பார்த்து சிரிக்கும். அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில போய் நீங்க முறைச்சிங்கன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் இருக்கின்ற முகம் வந்து உங்களை பார்த்து முறைக்கும். அப்ப இங்க அது முறைக்குதா சிரிக்குதாங்கிற அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து யார் இடத்துல இருக்கு, உங்ககிட்ட தான் இருந்து வெளிப்படுது. அப்ப நீங்க சிரிச்சா அது சிரிக்கும், நீங்க அழுதா அது அழுவோம், நீங்க கோவப்பட்டா அது கோவப்படும். அப்ப இந்த சேம் நிலைதான் இங்க மனித வாழ்க்கையிலயும். அப்ப நாம் வாழுகின்ற வாழ்க்கையில நம்முடைய மனோபாவத்தை நம்ம கூடுமான வரைக்கும் அமைதியாகவும் சாந்தமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்களும் அமைதியாக சாந்தமாக இருப்பதாகவே நமக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம இடத்திலே வருவார்கள், கோபமானவர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கலாம். ஏன்னா ஞானிகள் அப்படிதான் வாழ்றாங்க. ஞானிகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கெட்டவர்களோ திருடர்களோ ரவுடிகளோ மோசமானவர்களோ வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போறதே இல்லை. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை என்னன்னா அவங்க வந்து இந்த யூனிவர்சல் மைண்டோட டைஅப் ஆகியிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே அந்த பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸோடு இருப்பாங்க, அமைதியும் ஆனந்தம் மட்டும் நான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிவர்சல் என்ன பண்ணோம் அதை கிரியேட் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த சுற்றி அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிடும். அப்போ அதனால நான் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தோஷம் சிரிப்பு ஆனந்தம் மகிழ்ச்சி, அப்புறம் அந்த பேசக்கூடிய விஷயங்களும் எப்போ பார்த்தாலும் சத்தை பற்றி பேசுறது சித்த பற்றி பேசுறது இப்படியே வாழ்க்கை. அது பேச ஆரம்பிச்சாலும் டைம் போறது தெரியாது, அதை பத்தியே பேசுறது அதை பத்தியே பாடுறது அதை பத்தியே கேட்கறது. அந்த லைஃபே வந்து ஒரு தனி உலகம் இல்லையா, அது ஒரு தனி சுகம் இல்லையா. அந்த வாழ்க்கை வாழ்றவனுக்கு தானே அந்த சுகம் தெரியும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வாழ்க்கைங்கிறது ஒரு தனித்துவமானது. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஒரு சுகமா தான் இருக்கத்தான் செய்யுது. அது அவர்கள் விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள், அப்படித்தான் ஞானிகள் வாழ்கிறார்கள் என்று இந்த இடத்துலயும் பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வந்து கஷ்ட நஷ்டங்கள் ஏன் வருதுன்னா நம்ம நம்முடைய மனசில் அந்த கஷ்ட நஷ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ பார்க்குறோம். அப்போ அதனால நமக்கு எல்லாமே அப்படி அமையுது. அது எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல நாம் சிடுச்சிடுன்னு விழுந்தோம்னா நம்ம முன்னாடி முதலாளியும் சிடுச்சிடுன்னு விழுவார், வர்ற கஸ்டமரும் சிடுச்சிடுன்னு விழுவான். அப்போ என்ன, நம்மளே தான் அந்த இடத்த வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுறோம். அப்போ இந்த நிலையை நம்ம மாற்றி வர்ற கஸ்டமர்கிட்ட சிரிச்சோம்னா வேலை செய்கிற இடத்துல அவனும் நம்மளை பார்த்து சிரித்து பேசுவான், முதலாளி நம்மளை பார்த்து சிரித்து பேசுவார். அப்போ அந்த சூழ்நிலையை நமக்கு ஒரு மகிழ்ச்சி பொருந்திய அந்த வேலை செய்வதற்கே ஒரு ஆர்வம் நிறைந்த இடமாக மாறிடும். அப்போ இப்படி மாற்றம் செய்வது நம்ம கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதே தான், எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு உண்டான சுதந்திரம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்த தெரியாதது உங்களுடைய அஜ்ஞானம் தான். அதை பயன்படுத்தி தெரிந்தால் ஞானம். அப்போ அந்த ஞானம் என்பது நீங்கள் உலக வாழ்க்கையை நோக்கி போகுதா இல்லை ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி போகுதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்யலாம். அதுக்கும் உங்ககிட்டயே பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு இங்கே சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் அத்வைதத்தின் மிக முக்கியமான ஒரு சமநிலையை விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த இரண்டு நிலைகள் என்ன அப்படின்னா, பரமார்த்திக சத்தியம் என்பது சத்து மாத்திரமே, வியாவகாரிக சத்தியம் என்பது இந்த உலகம் மாத்திரமே. அப்போ இந்த உலகத்தில் உதாரணம் என்ன, தீன்னு இருந்தால் நெருப்புன் இருந்தால் அது எரிக்கும் தன்மை கொண்டது, நீர்னு ஒன்று இருந்தால் அது குளிர்ச்சி கொடுக்கும் தன்மை கொண்டது, காற்று என்று ஒன்று இருந்தால் அது அசையும் தன்மை கொண்டது, பூமி ஒன்று இருந்தால் அது எல்லா உயிரினங்களையும் தாங்கும் தன்மை கொண்டது. அப்போ இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் விவகாரத்திலே உண்மை போல தோன்றுகிறது, ஆனால் அவைகள் அனைத்துமே பாரமார்த்திய சத்தியத்திலே மித்தியா. அதாவது உயர்ந்த பரிமாணத்துக்குள்ளே வந்து இந்த உலகத்தை நம்ம இப்படி பார்க்கும்போது அவைகளும் வெறும் தோற்றம் என்பது ஞானிக்கு புரியும். ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அந்த நீ எரிக்கும், நீர் குளிர்ச்சி கொடுக்கும், காற்று அசையவும், பூமி தாங்கும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் அவன் உண்மை என்று நினைத்து கொண்டு நிற்பான். ஆனால் ஞானிகளுக்கு அது தோற்றம் மாத்திரமே என்ற நிலையில அவைகள் அவரை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்போ ஞானியை பொறுத்த வரைக்கும் உலகம் செயல்படலாம், ஆனால் அது பாரமார்த்திய சத்தியம் அல்ல. அப்போ இங்கே அத்வைத பார்வையில் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, பரமார்த்த சத்தியத்தில் இருந்து சத்துங்கிற ஒரு நிலைக்குள்ள அத்வைதம் வந்து அதிலிருந்து விவகாரம் என்ற ஒரு வெளிப்பாடு வந்து உலகம் தோன்றி அந்த உலகத்திலே துவைதம் என்ற இருமைகளினால் இங்கு எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் இவை எல்லாம் வந்து எங்கிருந்து சத்தின் அதிஷ்டானத்தில் தோன்றுவதனால இந்த உலகம் என்ற வியாபகாரிகமே உண்மையில் தோற்றம் மாத்திரமே என்பதை ஞானி நன்கு அறிவான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் நிரூபணம் செய்தார். அப்போ இந்த இடத்துல நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பாரமார்த்திகத்துக்கும் வியாபகாரத்துக்கு உண்டான வித்தியாசத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது தான் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசனத்தில் நம்ம எப்படி பண்ணலாம், நான் வந்து அந்த இருப்புன்னு தன்னிருப்பை நான் உணர்கின்ற பொழுது நம்முடைய நிலைப்பாடு ஆனந்தம் அமைதி. ஆனால் இல்லை, நான் சாதாரண மனிதன், எனக்கு இத்தனை பொறுப்புகள் இருக்குது, நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஆசைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த அஜ்ஞானத்துக்கான பலனாக இந்த உலகம் நம்ம முன்னாடி விரியும் போது அந்த உலகத்தில் இருக்கின்ற இருமைகளினால் நமக்கு சுகம் துக்கம் என்ற இரண்டு விஷயங்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்போ இந்த இரண்டு நிலையில நாம் செய்யக்கூடிய தியானத்தில் எது தேவை, பாரமார்த்திக சத்தியம் தேவையா வியாபகாரிக சத்தியம் தேவையா என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய அந்த பகுத்தறியும் அறிவு பரிமாணமும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருப்பதனால நாம் அந்த பாரமார்த்திக சத்தியத்தை நோக்கி நகர வேண்டும் என்று இந்த இடத்துல அறிவுறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்க அனுபவம் வியாபகாரிகமாக இருந்தால் அங்கு சுகம் துக்கம், அதுவே பாரமார்த்திகமாக இருந்தால் அங்கு சத்து மாத்திரமே இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு நிரூபணம் செய்கிறார். அப்போ இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு இந்த செயலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தை ஒரு சாதகன் மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது அவனுடைய அனுபவத்தில் வந்து வந்து போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதை பாரமார்த்த உண்மை என்பதாக பிடித்து கொள்ளக்கூடாது. அவை வந்து தோன்றி மறையக்கூடிய மித்யா என்ற விவேகத்தினாலே அவைகளை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அத்வைதத்தின் சமநிலை என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அப்போ இங்கே ஒரே ஒரு வரியில் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா, உலகம் வியாபகாரிக சத்தியத்திலே உண்மை போல தோன்றினாலும் பாரமார்த்த சத்தியத்திலே அது மித்தியா என்பதை நிரூபிக்கிறார் என்று நாம் இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். அப்போ இப்படி தான் இந்த ஸ்லோகங்கள், 93 ஸ்லோகங்களும் இப்படி நம்மளை வழி நடத்துது. இப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தது வந்து 88 அப்புறம் 5 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 93 ஸ்லோகங்கள் வரைக்கும் நிறைவு செய்கிறேன். 94 ஸ்லோகம் வந்து நம்ம திங்கக்கிழமை வச்சுக்கலாம். மொத்தமே வந்து 103 ஸ்லோகத்தோடு இந்த பூத விவேகம் முடியும். அப்போ நம்ம பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் முடிக்கலாமா, அதுக்கு அடுத்த கிளாஸில் முடிக்கலாமான்னு பார்த்தா, ஒரு 2-4 கிளாஸில் பூத விவேகம் முடிஞ்சிடும் திங்கக்கிழமைக்கு மேலே. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகிறோம். இப்படியே நம்ம 1 by 1 போகலாம். அப்போ இன்றைக்கு இந்த வகுப்பு 93 ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கிறேன். அப்புறம் இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து இந்த தியான வகுப்பு தொடங்குகிறோம் திங்கக்கிழமை காலையில். அந்த திங்கக்கிழமை காலையில் வந்து 4:30 தியானம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் ஒரு 10 நிமிஷம் கொடுப்போம். அதாவது 4:05 உங்களுக்கு தியானத்துக்கு சேர்றதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். அந்த லிங்க் வந்து 4 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அட்மின் வந்து உங்களுக்கு விடியற் காலையில் 4 மணிக்கு லிங்க் ஆன் ஆகும். நீங்கள் 4:05 உள்ளே வரலாம், 4:10 வந்துடணும். அதிகபட்சமாக டைம் எடுத்தால் கூட 4:14 வந்துடணும். 4:15 ஷார்ப்பாக தியானம் ஸ்டார்ட் ஆகிடும். 4:15 நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். அந்த 4:15 யாரும் உள்ளே வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மற்ற கிளாஸ் மாதிரி இப்படி நீங்கள் இந்த கிளாஸ்லலாம் எப்படி இப்போ தானாக உள்ளே வரீங்களோ அப்படி அதில் வர முடியாது. நாம் வந்து அட்மிட் பண்ணால் தான் நீங்கள் அட்மிட் ஆக முடியும், உள்ளே அட்மிட் கொடுப்போம். அப்போ இந்த பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அப்படி தான் அந்த கிளாஸ் இருக்குது. இந்த 21 இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா காலங்காத்தால வச்சுருக்குறோம், அதுக்கு தான். இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு வச்சா எனக்கு சமையல் வேலை இருக்குது, 9 மணிக்கு வச்சா குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், அப்புறம் மத்தியானம் வச்சா குழந்தை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப ப்ரீ பிளான்டாக ஏர்லி மார்னிங் இந்த 4:30 டைமை சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, நீங்கள் 4:30 எழுந்து தியானத்தில் உட்கார்றது ஒன்று தான் கஷ்டமாக தெரியும். எழுந்து பழகினவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, புதுசாக எழுந்து பழகிறவங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அது நாளைக்கு இருந்தே எழுந்து பழகுங்க. எழுந்து ஏதாவது வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு அப்படியே பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாக வந்துடும். ஆனால் தியானம் முடித்த பிறகு உங்களுக்கு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆனால் அந்த தியானத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் நம்ம நிற்கிறதுக்கான வழிமுறைகளை ஒரு 7/7/7-3 21 அதை அப்படியே அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து பழகும்போது அந்த தியானத்தில் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வு நிலையை தொட்டு அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை நீங்கள் அனுபவமாக்கக்கூடிய அந்த சுயம் பிரகாச அனுபவங்கள் எல்லாம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய பெரிய ரிஷிகளும் அவங்க அடைந்த அனுபவங்களும் தான் இந்த தியான முறைகளை நாம் கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி தியானங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாகவே நம்ம அப்ளை பண்ணுறோம். பொதுவாக இதெல்லாம் நேரடி வகுப்புகளை தான் கொடுக்கணும். நான் நேரடி வகுப்புகள் வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ரெண்டாவது அதில் பொருளாதார ரீதியாக நம்ம தங்குற இடம், அப்புறம் சாப்பாடு, இது மாதிரி நிறைய செலவுகள் அதெல்லாம் பண்ணி அவங்களை தங்க வச்சு கொடுக்கணும். இப்போ நான் அதை குறைந்த நிலையில் ஒரு முக்கால் மணி நேரமா ஒவ்வொரு நாளைக்கு சூஸ் பண்ணி அது 21 நாள்ல அதை எலாபரேட்டா அதை எப்படி விரிய வைக்கணுங்கிற அளவுக்கு அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதை ப்ராக்டிக்கலா அவங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதுல என்னன்னா, இதுல எந்த ஒரு PDF டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே நீங்க வந்து அந்த அத்வைத வேதாந்தம் வந்த மாதிரியோ அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம நவநாத சித்தர்களுடைய வழிமுறையில பாடங்கள்லாம் எடுத்தோம் இல்லையா, அதுல கொடுக்குற மாதிரி எல்லாம் நோட்ஸ் கிடையாது. இதுல எல்லாமே ப்ராக்டிக்கல், அதாவது டைரக்டா லைவ் கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணணும், அந்த கிளாஸ்ல நான் சொல்றதை கேட்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். அது மாதிரி இந்த 21 நாளும் போகும். அந்த ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்கவுங்க அந்த அதே குரூப்ல ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்க உணரலாம். அடுத்த லெவலில் அது எப்படி அப்டேட் ஆகுறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஒருத்தர் இப்படி அனுபவிச்சா ஒருத்தர் அப்படி அனுபவிச்சேன்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது சுயமா நீங்களா முடிவெடுக்கிற விஷயம் தானே தவிர வேற ஒருத்தர் அதை இது பண்ண முடியாது. அது யூனிக்கான விஷயம்தான். அதனால நீங்க உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்காது, இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்காது. அதை அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவுங்க ஷேர் பண்ணலாம். அதை நான் ஏற்கனவே அப்படிதான் சொல்லியிருக்கேன். இப்போ ரமணர் மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்க மாட்டாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி விவேகானந்தர் இருக்க மாட்டாரு. ஆனா ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க, அந்த அனுபவம் அப்படிதான். அந்த தன்னைத்தான் உணர்கின்ற அந்த உயர் பரிமாண நிலையில உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கே உரித்தானது. ஆனா அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பை நம்ம ஓபன் பண்றோம். நாளைக்கு அதை பத்தி கொஞ்சம் தகவல்கள் எல்லாம் நான் வந்து அந்த சச்சிதானந்த குரூப்ல போட்டுருவேன். அதை படிச்சு பார்த்து கொஞ்சம் எல்லாம் தயாராகிக்கங்க. இதுல 21 நாள் மிஸ் பண்ணாம வர பாருங்க. ஒரு நாள் வரலனாலும் அடுத்த நாள் கிளாஸ்ல இருக்க முடியாது, எடுத்துருவாங்க அட்மின். ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக்கா அதை கொண்டு போறோம். அப்போ நீங்க தான் அது ஏன் வர முடியலன்னா அது நான் பொறுப்பு இல்லை, கர்மா உங்களை வர விட மாட்டேங்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மூணு கர்மா நான் சொல்றேன்ல, அத்தியாத்மிகம், அதிபௌதிகம், அதி தெய்வீகம் அப்படிங்கிற மூன்று தடைகள் இருக்கும். அது அவங்கவுங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அந்த தடைகள் வந்து இந்த பாதைக்குள்ள வர விடாது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த பாதையே தெரியாம இருக்கு இல்லையா, அவங்களுடைய தடை இன்னும் பெரிய தடை, அவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்களாம் வந்து இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்சாலும் எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சினாது, அது கிடைக்கிறவங்களும் தான் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நீங்களே உங்களுக்குள்ள உங்களுடைய கர்மாவுடைய ஆக்டிவேஷனை பொறுத்து தான் இதை முடிக்கவும் முடியும். இதுல எல்லாருமே இன்க்ளூடிங் என்னுடைய கர்மாவும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இப்போ நான் இந்த 21 நாள் வகுப்பை வந்து இப்போ நீங்க மட்டும்தான் மிஸ் பண்ணாம வருவீங்களா, நான் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே இப்போ நான் என்னுடைய கையிலயோ உங்க கையிலயோ இல்லை. இது வந்து திட்டமிட்ட ப்ரோக்ராம் கிடையாது, நிகழ்வுல நடக்குது. இந்த 21 டேஸ்ல எனக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த கிளாஸ் போகணும், உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இந்த கிளாஸ் போகணும். அப்போதான் இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். இன்பிட்வீன் இந்த கேப்ல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகாம நின்றுடும். உங்களுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துட்டா இந்த கிளாஸ்ல நீங்க வராம நின்றுடுவீங்க. அப்ப இதுல வராம நிக்கிறதுல உங்களுக்கு ஒருத்தருக்கு உண்டான கர்மா மட்டும் நின்றுடும், ஆனா எனக்கு ப்ராப்ளம் ஆனா உங்களுக்கு ஒட்டுமொத்த கர்மா சேர்ந்து நின்றுடும். அது வந்து எல்லா அப்ப அதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல் கர்மா. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உங்க ஒட்டுமொத்தமா உங்களுடைய பவர்ஃபுல் கர்மாவில இடைய கூடாதுன்னு இருந்தா தடையை உண்டு பண்ணும். அதெல்லாம் நம்ம கையில் இல்லைங்கிறத நான் இப்பயே சொல்லிடுறேன். அதனால இந்த கிளாஸ் ப்ராக்டிக்கலா நடக்கும் போது தான் அது எப்படி நடக்குது, இதனுடைய ரிசல்ட் எப்படிங்கிறத நீங்க பை ப்ராக்டிஸ் தான் பார்க்க முடியும். அந்த ப்ராக்டிஸை நீங்க என்னதான் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாலும் அது உங்களுக்கே உரித்தானது, மற்றவங்களுக்கு அது புரியுமான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த ஷேர் வந்து நீங்க பண்ணுங்க, அவங்கவுங்க அதை அவங்களுக்கான கம்பேர் பண்ணி பார்த்து மாற்றம் செய்ய முடியுமாங்கிறதான பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அது அந்த கிளாஸ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாமே ஒன் பை ஒன்னா. உங்களுக்கு இந்த 21 நாளும் கிளாஸ் போகும், ஆனா 45 நிமிஷத்துல நாம இந்த தியானத்தை முடிக்கிறோம். அதுக்குண்டான அந்த ஃபார்மேட் எல்லாம் என்னங்கிறத நான் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்யறோம். நன்றி. ஓம் தத்சத்.